நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கொரோனா வைரஸ் COVID-19 தொற்று பரவுவதை தடுக்க உலகின் அனைத்து நாட்டு அரசுகளும் வெவ்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்று இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் தொற்று ஏற்பட்ட சில நாட்களின் பின்னர்தான் வெளியே தெரிய வரும் என்ற காரணத்தினாலும், சமூக இடைவெளியை பேணுவதன் மூலம் இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு தொற்றுவதை குறைக்க முடியும் என்ற காரணத்தினாலும், மக்கள் சமூக இடைவெளியை பேண வேண்டுமென்று பல அரசுகள் அவரவர் நாடுகளின் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. நம் நாட்டிலும் வேலைக்கு, கற்றலுக்கு அல்லது உடற்பயிற்சிக்கு மட்டுமே வெளியே செல்லுமாறு அரசு அறிவுறுத்தியிருந்தது நாம் அறிந்த செய்தி. இதன் மூலம் மக்களிடையே தொற்று பரவும் வேகம் குறைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த சமூக இடைவெளி கட்டுப்பாடுகளை தளர்த்தலாமா என்று மாநில பிராந்திய அரசுகள் ஆராய்ந்து வருகின்றன. இதற்கு ஏதுவாக ஒரு செயலியை அரசு நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலியை மருத்துவர்கள், செவிலியர்கள், வணிக மற்றும் வங்கி அமைப்புகள் மற்றும் தன்னார்வ குழுக்கள் ஆதரிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுவரை இந்த செயலியை 2 மில்லியன் பேர் தரவிறக்கி உள்ளார்கள் என்றும், மேலும் 10 மில்லியன் மக்கள் இதனை பயன்படுத்துவார்கள் என்றும் அரசு நம்புகிறது. COVID-19 தொற்று எப்படி பரவுகிறது என்பதை கண்டறிய இந்த மொபைல் போன் ஆப் செயலி உதவும் என்று அரசு கூறுகிறது. இதன் செயற்பாடு மொபைல் போனில் உள்ள புளூடூத் தொழில்நுட்பத்தில் தங்கியுள்ளது. 1.5 மீட்டருக்கும் குறைந்த தூரத்தில் குறைந்தது 15 நிமிடங்களை ஒருவர் COVID-19 தொற்றுள்ள ஒருவருக்கு அருகில் செலவிட்டால், இப்படியான சூழ்நிலையில்தான் இந்த வைரஸ் தொற்று பரவுவதற்கு சாத்தியம் அதிகமாக இருப்பதால் இந்த செயலி அதனை பதிவு செய்து அந்த தரவை பகிர்ந்து கொள்ளும். அந்த செயலியை பயன்படுத்துபவர் சோதனை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கும். இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் அது குறித்த கருத்துக்களை வெளியிட்ட ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி என்ற ஆய்வு மையத்தின் ஸ்ட்ராட்டஜிக் பிலீசிங் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற துறையின் தலைவர் டாக்டர் ஜான் காயின் என்பவரை தொடர்பு கொண்டு, இதனை மக்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்டதற்கு, இந்த தொற்றுக்கு மருந்து ஏதும் இல்லை என்பதால் இந்த செயலி மக்கள் அனைவருக்கும் உதவும் என்று அறிவுறுத்தினார்.
Look, I think there are many things that need to be considered in using this app and the idea of an app. So first off, one of the big things for Australia, push the curve down, the curve of infections. We've been very, very lucky in that. That's the work of the people, of the community, of your listeners, of everybody. However, we're stuck in a bit of a problem here because there's no vaccine. If they can find one, the earliest is probably going to be at least 18 months. So we've got to do something to get our community back together and to get our life in some sort of normalcy. Now, part of that has to be about tracking infections. And what this app is all about, and it's one being touted by government, and the idea being that if you come into contact with someone who's got COVID-19, you can go get yourself immediately tested, you can go and get yourself medical treatment, and we can stop further infections.
ஆனால் இந்த செயலியின் பயன்பாடு பயனுள்ளதாக இருக்க 40% மக்கள் இந்த செயலியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே, அது சாத்தியமா என்று கேட்டோம். இந்த செயலியை மக்கள் அனைவரும் தரவிறக்கம் செய்ய வேண்டுமென்று அரசு கட்டாயப்படுத்தவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஜான் காயின், நிலைமை மோசமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு வழங்குவது அவசியம் என்று கூறினார்.
Of course, government could go to the unheard of lengths of legislating everyone must use it, but they haven't. What they're talking about is saying, you know, this is voluntary. And they're hoping that to work, 40% of the population or more need to engage with it. It does sort of sound more like something dreamt up by the Chinese Communist Party. It does sound rather risky. Our Australian government has had some bad records in terms of the platforms that they've rolled out. That being said, I think the issue here is we're in unprecedented times, and your listeners will understand this. You know, our kids aren't going to school. But even before we get to that, sometimes unusual circumstances require extraordinary responses, and I think this is one of those times.
COVID Safe என்ற செயலியை இதுவரை 2 மில்லியன் ஆஸ்திரேலியர்கள் தரவிறக்கம் செய்துள்ளனர் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இந்த செயலி நேற்றுத்தான் அறிமுகமாக இருந்தது. 5 நாட்களில் எட்ட வேண்டிய தொகையை ஏற்கனவே எட்டிவிட்டதை மகளுடன் பகிர்ந்தார் சுகாதார அமைச்சர் கிரெக் ஹண்ட்.
At 6 a.m., it was 1.13 million Australians who had downloaded the app. We got the first million within 5 hours that we had been hoping. Our best hope was that we might get to a million within 5 days.
இந்த செயலி மூலம் அரசு தம்மை கண்காணிக்க கூடும் என்றும், அது தனிமனித உரிமைகளுக்கு விரோதமானது என்றும் சிலர் வாதிடுகிறார்கள். மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் சிவில் லிபர்டீஸ் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பின் துணைத் தலைவர் ராஜன் வெங்கட்ராமன் என்பவரை தொடர்பு கொண்டு இந்த செயலி குறித்து கேட்டோம். தான் அந்த செயலி குறித்து மேலும் அறிந்து கொண்ட பின்னர் தான் அதனை தரவிறக்கம் செய்ய இருப்பதாக கூறினார் ராஜன் வெங்கட்ராமன்.
I would very much like to download the app. I have not done so yet. I would like to know more about the app and about the various protections for privacy and security before I take that step.
தனிப்பட்ட தரவுகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை காரணம் காட்டி தான் இந்த செயலியை தரவிறக்க மாட்டேன் என்று முன்னாள் நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியரும் தற்போது நாடாளுமன்ற செனட் உறுப்பினராகவும் கடமையாற்றும் கிறிஸ்டீனியா கெனலி கூறியிருந்தார். அதனை சுட்டிக்காட்டி அதுதானா ராஜனின் காரணமும் என்று கேட்டதற்கு வேறு பல அரசியல்வாதிகளும் அதே கரிசனையை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இந்த செயலியின் பயன் நன்மை பயக்கும் என்பதால் அதனை தரவிறக்க தனக்கு ஆர்வம் இருந்தாலும் அதன் முழு பயன்பாடு குறித்தும் அறிந்து கொள்ளத்தான் விரும்புவதாக சொன்னார் ராஜன் வெங்கட்ராமன்.
Several politicians have said the same thing, including, I believe, the former leader of the National Party, Barnaby Joyce. I share some of the concerns that are being expressed. Now, obviously, the coronavirus is very serious. Some very serious measures are required. And obviously, if I were to come into contact with someone who was carrying the virus, I would like to know about it afterwards, not only for my own health, but also so that I can safeguard the health of people around me. So there's a very serious purpose that is served by the tracing app. However, there are also some serious concerns about the privacy of the data that is collected and for what purpose that data might be used in the future.
SBS Tamil, நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS Tamil. அதில் நாம் அரசு அறிமுகப்படுத்தியிருக்கும் கோவிட் சேஃப் என்ற செயலியை தரவிறக்கம் செய்வது நல்லதுதானா என்ற கேள்விக்கு விடையளிக்கும் ஒரு விவரணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். COVID-19 தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் இந்த செயலியின் பயன்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ராஜன் வெங்கட்ராமன்.
The app should cease to exist once the pandemic emergency has passed. One of the concerns definitely is that the app will continue to collect data after the pandemic has passed and that the government might find new uses for it after the immediate crisis and decide that, you know, it may be a good idea to continue this tracing ability. We definitely want to avoid that as an organization. My organization, Civil Liberties Australia, has said that any such app should be time limited.
அப்படித்தான் தானும் நினைப்பதாக கூறிய ஜான் கோயின் தாய்லாந்திற்கு விடுமுறை சென்றிருந்த வேளை தனக்கு டெங்கி நோய் வந்ததாகவும் ஆஸ்திரேலியா திரும்பியவுடன் மருத்துவரை தான் காணச் சென்றதாகவும் அவரது பதிவிலிருந்து ஆஸ்திரேலிய மருத்துவ அதிகாரிகள் தன்னை விசாரித்ததாகவும் தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து கூறி தரவுகள் சேர்க்கப்படுவதை இலகுவாக்குவதை விட இந்த செயலி புதிதாக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார்.
People, the other thing people need to realise is that what we're talking about here is an automated version of what already occurs. So to give you a personal example, many years ago I travelled to Thailand and I unfortunately contracted dengue fever, a virus infection. I was incredibly sick. I returned to Australia. So my doctor had notified them that my medical tests had shown that I had dengue. The government contacted me and said, you've had dengue. Where did you catch it? Do you know where and who you in contact? All those sorts of things. So these sorts of measures are already in place. What we're talking about is using an app that takes them into the 21st century.
அது தவிர இந்த செயலை சேர்க்கும் தரவுகள் பாதுகாப்பாக இருக்குமா என்பது இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்கிறார் ராஜன் வெங்கட்ராமன்.
I have heard the Prime Minister giving assurances that the data will be stored in Australia. From my point of view, I can't really say that storing the data in servers based in Australia makes it any more safe from security breaches than if it were to be stored in servers based overseas. Physical location, yes, it is one aspect of the security of the data. The other aspect, and perhaps the more important aspect, is the encryption of the data. So on the one hand, it is reassuring that the servers will be based here in Australia. But on the other hand, that is only a partial safeguard against breaches of security.
இந்த செயலியை பயன்படுத்த ஒருவர் தனது பெயரை பயன்படுத்த தேவையில்லை. இருந்தாலும் ஒருவர் தனது மொபைல் தொலைபேசியில் தான் இந்த செயலியை பயன்படுத்துவார் என்றும் அதனால் அவருடைய அடையாளம் மறைக்கப்படாது என்றும் கூறிய ராஜன் வெங்கட்ராமன் அரசின் மேல் மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதில் தான் இது தங்கியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். 2001 செப்டம்பர் 11 தாக்குதலை தொடர்ந்து இயற்றப்பட்ட பல சட்டங்கள் இன்னமும் நடைமுறையில் இருக்கின்றன என்பதை குறிப்பிட்ட அவர் இதுபோன்ற நடவடிக்கைகளால் தான் அரசின் மேலுள்ள நம்பிக்கையை மக்கள் இழக்கிறார்கள் என்றும் கூறினார்.
On face value, it does. And as I understand, the source code for the app has not yet been made publicly available as of the last time I checked. So yes, I've read that you can register for the app under a pseudonym. But however, that app is downloaded to a phone and that phone is registered in your name. Again, not being a technology security specialist, I don't know whether simply registering for the app on pseudonym will mean that your identity data is irretrievable from that app. The success of the app requires nearly 50% or around 50% of the population to download the app. Unfortunately, for that 50% target to be achieved, it will require a lot of trust in the government and trust in this app amongst the people. Number of laws and quite authoritarian or draconian laws were passed after the September 11th terrorist attacks. Unfortunately, what the Australian people have seen is that those laws have remained on the books for nearly 20 years now, and many of them have been used for purposes which have not been related to protecting the Australian people from terrorism. Similarly, we have seen such laws being used against journalists just in the last 12 or 18 months. And so it will be interesting to see whether people trust the government sufficiently to download this app.
கொரோனா வைரஸ் குறித்து மக்களிடையே சில தவறான கருத்துகள் நிலவுவதால் தமக்கு தொற்று இருந்தால் இந்த செயலியை பயன்படுத்தும் போது மற்றவர்கள் தம்மேல் வெறுப்புணர்ச்சியை காட்டக்கூடும் என்று சிலர் கருதுவதால் தரவிறக்கம் செய்யாமல் போகக்கூடும் என்று குறிப்பிட்டோம். இந்த வைரஸ் தொற்று நோய் ஒருவரின் தகாத நடவடிக்கையால் ஏற்படுவதல்ல என்பதை சுட்டிக்காட்டி மக்கள் அது குறித்து வீணாக பயங்கொள்ளக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டினார் ஜான் கோயின்.
People who are infected with a virus, it doesn't make them evil, it doesn't make them deliberate terrorists or anything else. It means they're infected. And I would hope that Australians, for the most part, and those people who are residing in Australia are not those sorts of people to target someone who's caught a disease. Secondly, this isn't about identifying people by name. So if I come into contact with someone who has had COVID-19, they won't tell me their name, and neither will they share their name with everybody. But, you know, this is also why we're having this conversation. People should bring up if they have concerns. They should ring up their local member and raise those concerns. If they've got questions, they should go online and ask experts and sit there and ask the sorts of questions that you're asking right now and get some sort of assurance. But that said, these are extraordinary times. We all want our kids to go back to work. We want jobs in our community, and we want to stop people from dying. You know, I see this as one of those important measures.
Australian Institute என்ற அமைப்பு நடத்திய புதிய ஆராய்ச்சியின்படி 45% ஆஸ்திரேலியர்கள் இந்த மொபைல் போன் செயலியை பயன்படுத்த போவதாக கூறியிருக்கிறார்கள். 28% அவ்வாறு செய்ய மாட்டோம் என்றும் மேலும் 27% தமக்கு உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார்கள்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.